அனைவருக்கும் வணக்கம். நான் பி ஜெகஜீவவதனி, தமிழ் பாடாசிரியை, ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தைச் சேர்ந்த ஆசிரியை. இன்று நாம் தரம் 9 தமிழ் பாடத்தில் சந்திக்கின்றோம். மாணவர்களே, தயாராக இருக்கின்றீர்களா? பார்ப்போம். புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 8 அலகு 59 பக்கம், இனியவை கூறல். நாம் இன்று பார்க்க இருப்பது இனியவை கூறல். இனியவை கூறல், நல்லவற்றை கூறல். இனியவை என்பது இனிமையானது, இனிமையானவற்றை கூறுதல். இதை பற்றி யார் சொல்லியிருக்கிறார்கள், எதில் சொல்லியிருக்கிறார்கள் என்று வினவும் போது நமக்கு வரும் விடையானது திருக்குறள். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஆம், திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. அதில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரமும் 10 குறட்பாக்களை கொண்டது. திருக்குறளில் 133 அதிகாரங்களில் 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதில் இனியவை கூறல் என்ற அதிகாரம் 10வது அதிகாரமாக காணப்படுகிறது. மாணவர்களே, இவ்வதிகாரம் அறத்துப்பாலினுள் அடங்குகின்றது. இனியவை கூறல் என்பது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இனிய சொற்களை சொல்லுதல் என்று பொருள்படுகின்றது. ஆம், திருக்குறள் என்பது தமிழில் எழுந்த நீதி நூல்களில் மிகவும் சிறப்பான ஒன்று. இதில் ஈரடி வெண்பாவால் பாடப்பட்டிருக்கிறது. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என 1000 உள்ளடங்குகின்றன. நாம் ஒவ்வொருவரும் பிறரின் உள்ளத்தை புண்படுத்தாதவாறு இனிமை தரும் சொற்களை பேச வேண்டும் என்பதையே இந்த திருக்குறள் இனியவை கூறல் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. அம்மாணவர்களே, இப்பொழுது ஒவ்வொரு குறளுக்குமான பொருளை பார்த்துவிட்டு வரலாம். ஒவ்வொரு குறளும் எப்படி சொல்லப்படுகின்றது என்று பார்த்துவிட்டு வரலாம். இன்சொலால் ஈரம் அலையிப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். ஆம், திருக்குறள் என்றாலே நாம் அதனை கூற வேண்டும், உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும், சந்தி பிரித்து சொல்ல வேண்டும், ஓத வேண்டும், பொருள் கூற வேண்டும். இது 4 மிகவும் முக்கியமான ஒன்று. மாணவர்களே, நீங்கள் போட்டிக்கெல்லாம் போகும்போது இதுதான் முக்கியமாக கருதப்படும் ஒன்றாக, விதிமுறையாக காணப்படுகின்றது. நாம் திருக்குறளை உள்ளது உள்ளபடி சொல்லி பார்ப்போம். இன்சொலால் ஈரம் அலையிப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இதனை சந்தி பிரித்து கூறி பார்ப்போம். இன் சொலால் ஈரம் அலை இப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இதனை ஓதிக்காட்டினால், இன்சொலால் ஈரம் மலையிப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அம்மாணவர்களே, அறத்தை உணர்ந்தவர்களின் பயன் மீட்க சொற்கள், இன்பம் பயக்கக்கூடிய அன்போடு இயந்த மனதால் வஞ்சனையற்ற சொற்களாகவே இருக்கும். இனியவை கூறல் என்பது யாரிடம் மிக காணப்படுகின்றது என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்றால், அறத்தை உணர்ந்தவர்களிடம். அறத்தை உணர்ந்தவர்கள், தர்மத்தை உணர்ந்தவர்கள் பயன்மிக்க சொற்களையே பேசுவார்களாம். அவை எப்படிப்பட்ட சொற்களாக இருக்கும் என்றால், இன்பம் பயக்கக்கூடிய சொற்களாக இருக்குமாம், அன்போடு இயைந்த சொற்களாக இருக்குமாம், மனதால் கூட வஞ்சனையற்ற சொற்களாகவே இருக்குமாம். இவையெல்லாம் அறத்தை உணர்ந்தவர்களின் பயன்மிக்க சொற்களாக காணப்படுகின்ற மாணவர்களே. ஆம், அறத்தை உணர்ந்தவர்கள் தர்மத்தை உணர்ந்தவர்கள், நல்லதை உணர்ந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். நல்லதை உணர்ந்தவர்களின் பயன்மிக்க சொற்கள் எப்படிப்பட்டது? இன்பம் பயக்கக்கூடிய, அன்போடு இயைந்து, மனதால் வஞ்சனையற்ற சொற்களாகவே இருக்குமாம். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறேன். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். அம்மாணவர்களே, அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். நெஞ்சு உவந்து ஒரு பொருளை கொடுப்பதை விடவும் முகம் இனியனாக இன்சொல் கூறுவது மிகவும் நல்லது. நெஞ்சு உவந்து ஒரு பொருள் கொடுப்பதை விடவும் முகம் இனியனாக இன்சொல் கூறுவது நன்று. ஒரு பொருளை மனதால் நினைத்து பிறருக்கு கொடுப்பதை விட, ஒரு பொருளை கொடுப்பதை விட முகத்தில் சிரிப்பை கொண்டு இன்சொல் கூறுவது மிகவும் நல்லதாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். மனதில் வஞ்சனை இருந்தால் முகம் அதனை வெளிக்காட்டாது, கட்டாயம் வெளிக்காட்டும். ஆகவே மாணவர்களே, மனதில் சிறிதும் வஞ்சனை இல்லாமல் முகத்தை இனிமையாக கொண்டு இனிய சொல்லை பேசினால் மட்டும் போதுமாம். அது நெஞ்சை உவந்து ஒரு பொருளை கொடுப்பதை விடவும் சிறந்ததாக காணப்படுகிறது மாணவர்களே. அகன் நெஞ்சம், ஈதல் கொடுத்தல், முகன் முகம், அமர்ந்து மலர்ந்து. ஆம் மாணவர்களே, நெஞ்சம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுப்பதை விட முகம் இனியவனாக இன்சொல் கூறுவது மிகவும் நல்லதாக காணப்படுகிறது. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினிதே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். முகத்தானமந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். முகம் மலர்ந்து இனிமையாக பார்த்து விரும்பிய மனத்தோடு இனிய சொற்களை கூறுதலின் கண்ணது அறம். அறம் என்பது என்னவென்றால், முகம் மலர்ந்து இனிமையாக பார்த்து விரும்பிய மனதோடு இனிய சொற்களை பேசுதல். தருமம் என்று கூறப்படுவது என்று நம் திருவள்ளுவர் கூறுவது எது என்றால், முகம் மலர்ந்து இனிமையாக பார்த்து விரும்பிய மனதோடு இனிய சொற்களை கூறுதலே அறம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அம்மாணவர்களே, நாம் முதலில் யாரெல்லாம் வஞ்சனையற்ற சொற்களை பேசுவார்கள், யாரெல்லாம் இன்பப் பயன்கூடிய சொற்களை பேசுவார்கள் என்று பார்த்தோம். இனிய சொற்களை பேசுவதை விட வேறொன்றும் சிறப்பு இல்லை என்று பார்த்துவிட்டு வந்தோம். அதேபோல் இப்பொழுதும் முகம் மலர்ந்து இனிமையாக பார்த்து விரும்பிய மனதோடு கூடிய இனிய சொற்களை பேசுவதே நாம் அறம் என்று கூறுகிறோம். துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல்லவர்க்கு. துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல்லவர்க்கு. துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல்லவர்க்கு. நண்பர் பகைவர் என்று வேறுபாடு காட்டாது அனைவருக்கும் இன்பத்தை அளிக்கும் இன்சொல் கூறுபவர்களுக்கு வெறுத்து ஒதுக்கும் துன்பம் இராது, விரும்பி ஏற்கும் இன்பம் பெருகும். நண்பர் என்றாலும் பகைவர் என்றாலும் நாம் இன்முகத்தோடு இனிய சொற்களை பேச வேண்டுமாம். ஆம் மாணவர்களே, ஒருவர் நம்மை அடிக்க வருகிறார் என்றால் நாம் சிரித்து கொண்டு அழகான புன்சிரிப்போடு அவரை மன்னித்து விடுங்கள் என்று கூறும்போது அவர் நம்மை அடிப்பதை நிறுத்திவிடுவார். அப்போது பகையும் நீங்கிவிடுகிறது. அதைதான் திருவள்ளுவர் இப்படி கூறுகிறார் மாணவர்களே. நண்பர் பகைவர் என்று யாரிடமும் வேறுபாடு பாராட்டக்கூடாதாம். அவ்வாறு பாராட்டாது இன்பத்தை அளிக்கும் இனிய சொற்களை அனைவருக்கும் கூறுவதால் வெறுத்து ஒதுக்கும் யாரும் நம்மை வெறுத்து ஒதுக்கும் துன்பம் நமக்கு வராதாம். எல்லோரும் விரும்பி ஏற்கும் இன்பம் பெருகுமாம். நாம் பிறரிடம் இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் சிறந்தவர் என்று எப்போதுமே நாம் பிறரிடம் பகைமை பாராட்டவோ நட்பு பாராட்டவோ கூடாது. எல்லோரையும் ஒருங்கே நினைக்க வேண்டும். இதை திருவள்ளுவர் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் மாணவர்களே. ஆம், இப்பொழுது ஐந்தாவது பாடலை பார்த்துவிட்டு வரலாம். பணிவு உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிறர். பணிவு உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிறர். பணிவு உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. பணிவு உடையனின் சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. ஒருவன் பணிவுடைமையோடு இனியவை கூறுதலையும் பெற்றிருப்பதே சிறப்பு. அவனுக்கு அதைவிட பெருமை தருவது பிரிதொன்றும் இல்லை. ஆம், பணிவு இருக்க வேண்டும், அதோடு இன்சொல்லினை பேச வேண்டும். இவை இரண்டை விட பிரிதொன்றும் பெருமை தருவதாக இருக்காது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஒருவன் பணிவுடைமையோடு இனியவை கூறுதலையும் பெற்றிருப்பதே சிறப்பு. பணிவு உடையவனாக இருத்தல் வேண்டும், பிறரை மதிப்பவனாக இருத்தல் வேண்டும், அதோடு இனிய சொற்களை பேசுபவனாக இருத்தல் வேண்டும். இதையே திருவள்ளுவர் கூறுகிறார். இதை விடவும் பெருமை தருவது பிரிதொன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆறாவது பாடலை பார்க்கலாம் மாணவர்களே. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். 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 பிறர் நலத்தை நாடி இனிய சொற்களை கூறினால் பாவம் குறைந்து அறம் பெருகும். பிறர் நலத்தை நாடி இனிய சொற்களை கூறினால், பிறரின் நல்லதை நினைத்து இனிய சொற்களை பேசினால் பாவம் குறையுமாம், தர்மம் பெருகுமாம், இன்பம் பெருகுமாம், அறம் பெருகுமாம். பிறர் நலத்தை நாட வேண்டும். ஒருவர் வைத்தியசாலையில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அவரிடம் போய் இன்று இவ்வளவு நோயா, இப்படி இருக்கிறீர்களே என்று விசாரிப்பதை விட நீங்கள் சுகமாகி விடுவீர்கள் என்று நல்ல வார்த்தையை பேசும்போது அவருக்கும் ஒரு தெம்பு வரும், நமக்கும் பாவம் குறையும். இது ஒரு உதாரணம் தான் மாணவர்களே. பிறர் நலத்தை நாடி இனிய சொற்களை கூற வேண்டும். அவ்வாறு இனிய சொற்களை கூறும்போது பாவம் குறைந்து அறம் பெருகும். இங்கே அறம் என்று கூறப்படுவதை புண்ணியம் என்றும் சொல்லலாம் மாணவர்களே. பாவம் குறைந்து புண்ணியம் பெருகும். நயன் ஈன்று நன்றி பெயர்க்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயன் ஈன்று நன்றி பெயர்க்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். இது ஏழாவது குறள் மாணவர்களே. நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். பிறருக்கு நன்மை கொடுத்து இனிமை பண்பில் நீங்காத சொல்லானது இன்பத்தையும் அறத்தையும் தரும். பிறருக்கு நன்மையை கொடுத்து இனிமை பண்பில் நீங்காத சொல்லானது இன்பத்தையும் அறத்தையும் தரும். நாம் சொல்ல வேண்டிய சொல்லை பிறருக்கு நன்மை தரக்கூடிய சொல்லாக சொல்ல வேண்டுமாம். அவ்வாறு இனிமை பண்பில் நீங்காத சொல் இன்பத்தையும் அறத்தையும் தரும் என்று கூறுகிறார் மாணவர்களே. ஆம், பிறருக்கு நன்மையை கொடுக்க வேண்டும், இனிமை பண்பில் நீங்காமல் இருக்க வேண்டும். இந்த இனிய சொற்களை இன்பம் தரும் அறத்தை தரும் சொற்களாக திருவள்ளுவர் காட்டுகிறார். எட்டாவது பாடலை பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். 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 பிறருக்கு துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இப்பிறப்பிலும் மறுமையிலும் இன்பம் பயக்கும். ஆம், நாம் பிறருக்கு துன்பம் தராத இனிய சொற்களை பேசுவோம் என்றால் அந்த சொல்லானது இப்பிறப்பிலும் இனி வரும் பிறப்பிலும் நமக்கு இன்பத்தினை தரக்கூடிய ஒன்றாகவே காணப்படுகிறது. எப்போதுமே நாம் பிறருக்கு துன்பம் தரும் சொற்களை பேசக்கூடாது. அது நம் ஜென்மம் என்று சொல்லும் இந்த ஜென்மத்தையும் அடுத்த ஜென்மத்தையும் கூட பாதிக்கும் ஒன்றாக காணப்படுகிறது மாணவர்களே. அதைதான் திருவள்ளுவர் கூறுகிறார். பிறருக்கு துன்பம் தராத இனிய சொற்களை சொன்னால் மறுபிறப்பிலும் இப்பிறப்பிலும் இன்பம் தருமாம். ஒன்பதாவது பாடலை பார்க்கலாம் மாணவர்களே. இன்சொல் இனிது இன்றல் காண்பான் எவன்கோலோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கோலோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கோலோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கோலோ வன்சொல் வணங்குவது. இன்சொல்லானது தனக்கும் பிறருக்கும் இன்பம் பயத்தலை அனுபவித்து அறிபவன் சிறுமையை தரும் வன்சொல் கூறுவது என்ன பயன் கருதியோ? ஆம், கனியிருப்ப காயை கவர்வது ஏன்? கனி என்ற இனிய சொல்லிருக்க ஏன் நாம் காயை சாப்பிட வேண்டும்? அதில் என்ன பயன் கிடைக்கும்? இனிப்பான சுவைமிக்க இனிய சொற்களை பேசுவதை விடுத்து எந்த பயன் கருதி நாம் வன்சொல்லை பேசுகிறோம், கடுமையான சொற்களை பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம் என்று திருவள்ளுவர் ஒரு வினாவை எழுப்புகின்றார் நம் மத்தியில். மாணவர்களாகிய நாம் பிறரிடம் இனிய சொற்களை பேச வேண்டும். நண்பர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் உங்களுக்கு கீழ்படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் தம்பி தங்கைகளாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் இந்த வயதில் நீங்கள் இனிய சொற்களை பேசி பழகுதல் வேண்டும். இதனையே திருவள்ளுவர் இனியவை கூறல் என்ற குறளினூடாக வலியுறுத்துகின்றார். ஆம் மாணவர்களே, நாம் இனிய சொற்களை பேசினால் மறுமையும் மின்மையும் சுகம் தரும். வாழ்நாள் முழுவதும் இனிமை தரும். நண்பர் பகைவர் என்று யாரும் இருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் வன்சொல்லை கூற வேண்டும்? வன்சொல் கூறுவதன் பயன் என்ன என்று திருவள்ளுவர் வினவுகின்றார். இறுதியாக பத்தாவது குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நன்மை பயர்க்கும் இனிய சொற்களை உளவாக அவற்றை கூறாமல், தீமை பயக்கும் கடுஞ்சொற்களை கூறுவது கனியே தம்மிடம் இருக்கும்போது அதை உண்ணாமல் தீமை பயக்கும் காயை தேடி தின்பதை போன்றது. இது உவமை அணியினூடாக நமக்கு விளக்கியிருக்கிறார் மாணவர்களே. அதாவது, இனிய சொற்கள் இருக்க வன்சொல்லை பேசுவது எப்படி என்றால், கனி நம்மிடம் இருக்க, கனிந்த பழம் நம்மிடம் இருக்க, அதை விடுத்து காயை தேடி போவது போல ஆகுமாம். ஆம், இங்கே இனிய சொற்களை பேசுவது எவ்வளவு இன்பமானது என்று கனிக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். வன்சொல்லை பேசுவது எவ்வளவு துன்பமானது என்று காய்க்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அருஞ்சொற்களுக்கான பொருளை பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. ஈரம் அன்பு, அலையி கலந்து, படிறு வஞ்சனை, செம்பொருள் அறம் அல்லது இறைவன். இது முதலாவது பாடலுக்கான அரும்பதங்கள். இரண்டாவது பாடல், அகன் அகம், ஈதல் கொடுத்தல், முகன் முகம். மூன்றாவது பாடல், அமர்ந்து மலர்ந்து. நான்காவது பாடல், துவ்வாமை வறுமை. ஐந்தாவது பாடல், அணி அணிகலன். ஆறாவது பாடல், தேய அழிய அல்லது குறைய. ஏழாவது பாடல், நயன் நீதி அல்லது நற்பயன், நன்றி அறம், தலைப்பிரியா நீங்காத, சிறுமை கீழ், நீங்கிய விலகிய, மறுமை மறு உலகம், இம்மை பூமி இவ்வுலகம். இது எட்டாவது பாடலுக்கான பொருள். ஒன்பதாவது பாடலுக்கான அரும்பதங்களை பார்க்கலாம் மாணவர்களே. ஈன்றல் உண்டாதல் அல்லது தருதல், வன்சொல் கடும் சொல் அல்லது துன்பம் தரக்கூடிய சொல். பத்தாவது பாடல் மாணவர்களே, இன்னாத துன்பம் தரும் சொற்கள் கவர்ந்தற்று, கைப்பற்றுதல் அல்லது நுகர்தல். ஆம், இப்பொழுது குரலில் வெளிப்படுத்தப்படுபவையை பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. முதலாவது குரல் நமக்கு வெளிப்படுத்துவது இன்சொல்லிற்கு இலக்கணம். இன்சொல் என்றால் என்ன என்பதை பற்றி கூறுகிறது மாணவர்களே. இரண்டாம் மூன்றாம் குரல்கள் இன்முகத்தோடு இன்சொல் பேசுவது எப்படி சிறப்பு என்று கூறுகிறார்கள் மாணவர்களே. நான்காம் ஐந்தாம் குரல்கள் இன்சொல் பேசுபவருக்கு இம்மை பயன் பற்றி கூறுகிறது. ஆறாம் குரல் இன்சொல் பேசுதலின் மறுமை பயன் பற்றி கூறுகிறது. ஏழாம் எட்டாம் குரல்கள் இன்சொல் பேசுதலின் இருமையும் ஒருங்கு எய்துதல், இம்மை பயனும் மறுமை பயனும் பற்றி கூறப்படுகிறது மாணவர்களே. ஒன்பதாம் பத்தாம் பாடல் இன்னாத கூறலின் குற்றம், இனிய சொற்களை பேசாமையின் குற்றம் பற்றி கூறுகிறது. மீண்டும் பார்த்துவிட்டு வரலாம் மாணவர்களே. முதலாவது குரல் இன்சொல்லின் இலக்கணம் பற்றி கூறுகிறது. இரண்டாம் மூன்றாம் குரல்கள் இன்முகத்தோடு இன்சொல் பேசுதலின் சிறப்பு பற்றி கூறுகிறது. நான்காம் ஐந்தாம் குரல்கள் இன்சொல் பேசுபவருக்கு இன்ப பயன் பற்றி கூறுகிறது. ஆறாம் குரல் இன்சொல் பேசுதலின் மறுமை பயன் பற்றி கூறுகிறது. ஏழாம் எட்டாம் குரல்கள் இன்சொல் பேசுதலின் இம்மை பயனும் மறுமை பயனும் ஒருங்கே கிடைத்தல் பற்றி கூறுகிறது. ஒன்பதாம் பத்தாம் பாடல் இன்னாத கூறலின் குற்றம் பற்றி கூறுகிறது மாணவர்களே. ஆம், நாம் இப்போது பொருளை முழுமையாக பார்த்துவிட்டு வரலாம். மாணவர்களே, இன்சொல் என்பது யாது? இன்சொல்லின் சிறப்பு, இன்சொல் பேசுவதன் நன்மை, இன்சொல்களை விடுத்து வன்சொற்கள் பேசுவதன் நிலை போன்றவற்றை திருவள்ளுவர் இந்த குறளில் விளக்குகிறார். அறத்தை உணர்ந்தவர்களின் வாய்ச்சொற்களே இனிய சொற்கள். அறத்தை உணர்ந்தவர்களின் வாய்ச்சொற்களே இனிய சொற்கள். ஆம் மாணவர்களே, முதலாவது பாடல், முகமலர்ச்சியுடன் கூறும் இன்சொல்லின் சிறப்பானது மனம் விரும்பி கொடுக்கும் கொடையை விடவும் சிறந்தது. மனம் விரும்பி ஒரு பொருளை கொடுப்பதை விட முகமலர்ச்சியோடு இன்சொல் பேசுவது சிறப்பு. இன்சொற்கள் பேசுவதால் எமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. அவை என்னவென்று பார்த்துவிட்டு வரலாம். மாணவர்களே, இன்சொல் பேசுபவர்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும், ஆகையால் துன்பத்தில் வருந்த மாட்டார்கள். இன்சொல் பேசுவதால் நமக்கு பல பயன்கள் கிடைக்கின்றனவாம். அதில் இன்சொல் பேசுபவர்களுக்கு மனம் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறதாம், அதனால் அவர்கள் துன்பத்தில் வருந்த மாட்டார்களாம். இன்சொல் ஒருவனுக்கு சிறந்த அணிகலனாக விளங்குகிறதாம். அணிகலன் என்பது நாம் போட்டிருக்கும் ஆபரணங்கள். ஆபரணம் என்பது தங்க நகை மட்டுமல்ல மாணவர்களே, ஆபரணம் என்பது திருவள்ளுவர் பாங்கில் பார்க்கும் போது அது இன்சொல்லாகவே காணப்படுகிறது. இன்சொற்களை ஒருவர் பேசுவாரானால் அவருக்கு பாவம் தேய்ந்து புண்ணியம் பிறகுமாம். இன்சொற்களை ஒருவர் பேசும்போது அவருக்கு பாவம் இல்லாமல் போய் புண்ணியம் கிடைக்குமாம். இன்சொற்கள் நீதியையும் தர்மத்தையும் தருமாம். இன்சொற்கள் நீதியையும் தர்மத்தையும் தருமாம். பிறர் மனதை துன்புறுத்தாத இன்சொற்கள் இவ்வுலகிலும் மறு உலகிலும் இன்பத்தையே தருவனாம். பிறர் மனதை துன்புறுத்தாத இன்சொற்கள் இவ்வுலகிலும் மறு உலகிலும் இன்பத்தையே தருவனவாக காணப்படுகிறது. ஆமானவர்கள், இது இன்சொற்கள் பேசுவதால் நமக்கு கிடைக்கும் பயன்கள். வன்சொற்களால் எத்தகைய பயனும் கிடைக்காது. வன்சொற்களால் எத்தகைய பயனும் கிடைக்காது. இன்சொற்கள் இருக்க வன்சொல்லை பேசுவது இனிய காயுடைய கனிகள் இருக்க காயை உண்பது போலாகும். இனிய காயுடைய கனி இருக்க காயை உண்பது போலாகும். ஆம் மாணவர்களே, இதனை உவமை அணி என்று கூறுவோம். அதாவது, தெரிந்த பொருள் ஒன்றினூடாக தெரியாத பொருளை விளக்குதல் உவமை அணி. இங்கே கனி இருக்க காயை சாப்பிடுவது கூடாது என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. அதேபோல் இனிய சொற்கள் இருக்க இன்னாத சொற்களை கூறக்கூடாது என்பது நமக்கு தெரியாதது. இதனை ஒப்பிட்டு சொல்லுகிறார் மாணவர்களே. கனி இருப்ப காய் கவர்ந்தது எவ்வளவு கொடுமையானதோ, அதுபோல இனிமையான சொற்கள் இருக்க அதனை விடுத்து நாம் இன்னாத சொற்களை சொல்லுவது மிகவும் கொடுமையானது என்று கூறுகிறார். உவமை அணியினை பற்றி விளங்கியிருக்கும் மாணவர்களே என்று நினைக்கின்றேன். ஆம், இப்போது உவமை அணி இந்த அதிகாரத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்களை கனிகளுக்கும் வன் சொற்களை காய்க்கும் ஒப்பிடுகின்றார் திருவள்ளுவர். இன்சொற்கள் கனிகளைப் போல் இனிமை தருமாம், வன்சொற்கள் காயைப் போல கசப்புடன் காணப்படுவாம். இங்கே உவமை அணியினை நாம் உவமானம், உவமேயம், பொதுத்தன்மையை பார்க்கலாம். மாணவர்களே, உவமானம் என்பது தெரிந்த பொருள், உவமேயம் என்பது தெரியாத பொருள், பொதுத்தன்மை என்பது அவற்றுக்கிடையிலான தொடர்பு. கனி என்பது உவமானம், இன்சொல் என்பது உவமேயம், இனிமை என்பது பொதுத்தன்மை. இரண்டாவதாக, காய் என்பது உவமானம், வன்சொல் என்பது உவமேயம், கசப்பு என்பது பொதுத்தன்மை. அம்மாணவர்களே, மீண்டும் சொல்கிறேன், கேளுங்கள். கனி என்பது உபமானம், இன்சொல் என்பது உபமேயம், இனிமை என்பது பொதுத்தன்மை. காய் என்பது உபமானம், வன்சொல் என்பது உபமேயம், கசப்பு என்பது பொதுத்தன்மை. அதாவது மாணவர்களே, உவமை அணி என்பது ஒப்பிட்டு சொல்லுது. ஒப்பிட்டு சொல்லும் போது அங்கே இரண்டு பொருட்கள் இருக்கும். அந்த இரண்டு பொருட்களையும் எவ்வாறு அழைக்கிறோம் என்றால் உவமானம், உவமேயம். தெரிந்த பொருள் உவமானம், அதாவது ஒப்பிடும் பொருள் உவமானம். எதற்கு ஒப்பிடுகிறோம் என்று கூறுவது உவமேயம், தெரியாத பொருள். பொதுத்தன்மை என்பது உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் இடையில் இருக்கும் பொதுவான ஒரு தன்மை. மாணவர்களே, திருக்குறள் விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். இதில் வரும் வரக்கூடிய வினாக்களை பார்த்துவிட்டு வரலாம். முதலாவது வினா, இன்சொலால் ஈரம் எனும் குறளிலே அறத்து உணர்ந்தவர்களின் வாய்ச்சொற்கள் எத்தகையவனாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இன்சொலால் ஈரம் எனும் குறளிலே அறத்தை உணர்ந்தவர்களின் வாய்ச்சொற்கள் எத்தகையனவாய் இருக்கின்றது? எல்லோருக்கும் இன்பத்தை அளிக்கின்ற, அன்போடு கலந்த, வஞ்சனையற்ற சொற்களாகவே காணப்படுகின்றது. எல்லோருக்கும் இன்பத்தை அளிக்கின்ற, அன்போடு கலந்த, வஞ்சனையற்ற சொற்களாகவே இருக்கும் என்று கூறப்படுகின்றது. பின்வரும் சொற்களின் பொருளை எழுதுக. அறம், ஈரம், படிறு. அறம், ஈரம், படிறு. அறம் என்பது தர்மம், ஈரம் என்பது அன்பு, படிறு என்பது வஞ்சனை. மூன்றாவது வினாவை பார்க்கலாம் மாணவர்களே. அகன் அமர்ந்து ஈதலின் நன்று, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின் எனும் குறளிலே திருவள்ளுவர் கூறும் விடயம் என்ன? அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின் எனும் குறளிலே திருவள்ளுவர் கூறும் விடயம் என்ன? உள்ளம் உவந்து பொருளை கொடுப்பதை விடவும் முகமலர்ச்சியோடு இனிய சொற்களை கூறுவது மிகவும் இனிமையானது என்று கூறுகின்றார். உள்ளம் உவந்து ஒரு பொருளை கொடுப்பதை விடவும் முகமலர்ச்சியோடு இனிய சொற்களை கூறுவது மிகவும் இனிமையானது என்று கூறுகின்றார். பின்வரும் சொற்களின் பொருளை எழுதுக. அகன், முகன், ஈதல். அகன், முகன், ஈதல். அகன் என்பது அகம் அல்லது உள்ளம், முகன் முகம், ஈதல் கொடுத்தல். ஈதல் என்பதன் எதிர்கருத்து யாது? ஈதல் ஏற்றல். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினிதே அறம். இக்குறளிலே அறம் என கூறப்படுவது யாது? முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினிதே அறம். இக்குறளிலே அறம் என கூறப்படுவது யாது? முகம் மலர்ந்து இனிமையாக பார்த்து மனதால் விரும்பி இனிய சொற்களை கூறுவதே அறம் என்று கூறப்படுகின்றது. ஏழாவது வினாவை பாருங்கள் மாணவர்களே. துன்பம் நீக்கி இன்பம் பெறுவதற்கு யாது செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். துன்பம் நீக்கி இன்பம் பெறுவதற்கு யாது செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். எல்லோரிடத்திலும் இன்பத்தை உண்டாக்க வல்ல இனிய சொல்லை பேசுபவர்களுக்கு துன்பம் நீங்கும், இன்பம் பெருகும். எல்லோரிடத்திலும் இன்பத்தை உண்டாக்க வல்ல இனிய சொல்லை பேசுபவர்களுக்கு துன்பம் நீங்கும், இன்பம் பெருகும். துன்புருவும் இன்புருவும் என்னும் சொற்களின் கையாளப்பட்டுள்ள சார்பெழுத்துக்களின் வகை என்ன? துன்புருவும் இன்புருவும் எனும் சொற்களில் கையாளப்பட்டுள்ள சார்பெழுத்துக்களின் வகை என்ன? நீங்கள் எழுத்துக்களின் வகைத்தொகை கற்றிருப்பீர்கள் மாணவர்களே. அதில் சார்பெழுத்து என்பது தனித்து இயங்காத சொல். இந்த தனித்து இயங்காத சொற்கள் 10 வகை உண்டு. அதில் ஒன்று உயிரளவடை. அளபடை என்பது நீண்டு ஒழிக்கக்கூடியது. உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கக்கூடியது. அதாவது ஒரு நடிலெழுத்துக்கு ஒரு குறிலெழுத்து இன எழுத்தாக வரும். அதனையே உயிரளவடை என்று கூறுகிறார்கள். உயிரளவடை என்றால் என்ன? உயிர் நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவாகிய இரண்டில் இருந்து கூடி மூன்றாகி ஒழிப்பது உயிரளவடை. ஆம், உயிரெழுத்துக்கள், உயிர் நெட்டெழுத்துக்கள், நெடிலெழுத்துக்கள் தனது மாத்திரையிலிருந்து கூடி ஒழிப்பது. உயிரளவடையை எவ்வாறு இனங்காணலாம்? உயிர் நெட்டெழுத்துக்கு பக்கத்தில் அதற்கு இனமான குறி எழுத்துக்கள் அமைந்திருக்கும். உயிர் நெடிலெழுத்துக்கு பக்கத்தில் அதற்கு இனமான குறி எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ஈதல் அறம் எவ்வகையில் அமைய வேண்டும்? ஈதல் அறம் எவ்வகையில் அமைய வேண்டும்? முகம் மலர்ந்து இனிய சொற்களை பேசி மன விருப்பத்தோடு கொடுக்கின்ற கொடையே சிறந்த கொடையாக அமையும். எனவே இவ்வகையிலேயே ஈதல் அறம் அமைய வேண்டும். முகம் மலர்ந்து இனிய சொற்களை பேசி மன விருப்பத்தோடு கொடுக்கின்ற கொடையே சிறந்த கொடையாக இருக்கும். எனவே இவ்வகையிலேயே ஈதல் அறம் அமைய வேண்டும். இனிய சொற்களை கூறுதல், பணிவு என்பன எவ்வகையில் சிறப்புடையன? இனிய சொற்களை கூறுதல், பணிவு என்பன எவ்வகையில் சிறப்புடையன? பணிவும் இன்சொல்லுமே ஒருவனுக்கு அழகு தரும் அணிகலன்கள். வேறெதுவும் ஒருவனுக்கு பெருமையோ அழகையோ தரமாட்டாது. இவ்வகையில் பணிவும் இன்சொல்லும் சிறப்புடையனவாய் உள்ளன. பண்பட்ட இனிய சொற்கள் எத்தகைய நன்மையை வழங்கும்? பண்பட்ட இனிய சொற்கள் எத்தகைய நன்மைகளை வழங்கும்? நல்லவை நாடி இனிய சொல்லின் அல்லவை தேய அறம் பெருகும் என்று கூறப்படுகின்றது. அதாவது, ஒருவன் பண்பான இனிய சொற்களை பேசினால் பாவம் குறைந்து அறமானது பெருகும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அதுவே இன்பத்தை அளிக்கும் என்றும் கூறுகின்றார். சிறுமை நீங்கிய இன்சொல் பற்றி விளக்குக. சிறுமை நீங்கிய இன்சொல் பற்றி விளக்குக. பிறருக்கு துன்பத்தை தராத இனிய சொற்கள் ஒருவனுக்கு இப்பிறவியில் மட்டுமல்ல மறுபிறவியிலும் கூட இன்பத்தை அளிக்கும். பிறருக்கு துன்பத்தை தராத இனிய சொற்கள் ஒருவனுக்கு இப்பிறவியில் மட்டுமல்ல மறுபிறவியிலும் கூட இன்பத்தை அளிக்கும். கனியிருக்க காய் கவர்தல் என்ற உவமை தொடரின் சிறப்பினை எழுதுக. பிறருக்கு நன்மை பயக்கும் இனிய சொற்களை இருக்கின்ற போது ஒருவன் தீமை பயக்கும் இன்னாத சொற்களை கூறுவது, இனிய பழம் இருக்கும் போது அதனை விடுத்து காயை உண்பதுக்கு ஒத்தது என்று கூறப்படுகின்றது. இங்கே இனிய சொற்களை கனியாகவும் கடும் சொற்களை காயாகவும் கூறுகின்றார். ஆம் மாணவர்களே, இன்று நாம் பார்த்தது திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இங்கே நமக்கு அறத்துப்பாலின் 10வது அதிகாரமான இனியவை கூறல் என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த இனியவை கூறல் என்பது இன்சொற்களை பேசுதல் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்குறளில் வெளிப்படுத்தப்படுபவைகளாக, முதலாவது குறள் இன்சொல்லின் இலக்கணம் பற்றி கூறுகிறது. இரண்டாவது மூன்றாவது குறள்கள் இன்முகத்தோடு இன்சொல் பேசுவதன் சிறப்பு பற்றி கூறுகிறது. நான்காம் ஐந்தாம் குறள்கள் இன்சொல் பேசுபவருக்கு இன்மை பயன் பற்றி கூறுகிறது. ஆறாம் குறள் இன்சொல் பேசுதலின் மறுமை பயன் பற்றி கூறுகிறது. ஏழாம் எட்டாம் குறள்கள் இன்சொல் பேசுதலின் இன்மை பயனும் மறுமை பயனும் ஒருங்கே எவ்வாறு கிடைக்கும் என்று கூறுகிறது. ஒன்பதாம் பத்தாம் குறள்கள் இன்னாத குறளின் குற்றம் பற்றி கூறுகிறது. இங்கே உவமையணியினை பற்றி தெரிந்து கொண்டோம், அளவடையினை பற்றி தெரிந்து கொண்டோம், கடும் சொற்களுக்கு பொருளையும் அறிந்து கொண்டோம். ஆம் மாணவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். எனவே மாணவர்களே, இந்த பாடத்தில் உள்ள கிரகித்தல் பயிற்சிகளை செய்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போன்று நட்பை வளர்க்கும் இன்சொல்லும் பகைமையை தூண்டும் வன் சொல்லும் எனும் பொருளில் ஒரு மேடை பேச்சினை எழுதி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு வகையில் உதவுவதாக இருக்கும். ஆம் மாணவர்களே, இனியவை கூறல் என்று இன்முகத்தோடு நீங்கள் பிறரிடம் பேசுவது எவ்வளவு சிறப்பானது என்பதை திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். அதையே நாமும் தொடர்ந்து இனிமையான சொற்களை பேசி பிறரிடம் மற்றவர்களிடம் நன்மையை பெற்றுக்கொள்வோம். இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பினை பெற்றுக்கொள்வோம் மாணவர்களே. எனவே இனியவை கூறலினூடாக உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களிடமிருந்து இந்த பாடத்தினை மிகவும் அழகாக விளங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறும் நான் பி ஜெகஜீவவதனி, தமிழ் பாடாசிரியை, ஐஸ்லபி தமிழ் வித்யாலயம். நன்றி மாணவர்களே.